Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim al-Furqan al-Majid: Qul ya ibadiy alladhina asrafu ala anfusihim لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم நிகரற்ற அன்புடையவனமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தாரர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொழுங்கும் ரமலான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அல்லாஹுடைய அருளை அள்ளி அள்ளி கொட்டுகின்ற மாதங்கள் ஷாபானும் ரமலானும். அல்லாஹுத்தாலா தன்னுடைய அடியார்களின் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடாக, அடியார்கள் மீது அவன் செய்கின்ற கருணைக்கு இலக்கணமாக அல்லாஹ் இந்த மாதங்களை தேர்ந்தெடுத்து, இந்த மாதங்களில் அவனை அண்மை அணுகி தங்களுடைய முறையீடுகளை, கடந்த காலங்களிலே தாங்கள் செய்துவிட்ட தவறுகளை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது அவர்களுடைய பாவங்களை மன்னிக்குகின்ற, அவர்கள் செய்துவிட்ட அத்தனை குற்றங்களையும் மன்னிக்குகின்ற, மகா தயாளம் படைத்த பேர் அருளான அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பாக நமக்கு இந்த மாதங்களை அருளியிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஞாமத்துகள், அவைகள் எந்தெந்த அடிப்படையிலானாலும் சரி, இந்த உலகத்தில் அவன் பெற்றிருக்கிற எல்லா ஞாமத்துகளை விட அல்லாஹுடைய எல்லா விதமான அருள் கொடைகளை விட அல்லாஹுடைய மன்னிப்பை மட்டும் மனிதன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அதுதான் எல்லாத்தை விட சிறந்தது, அதற்கு ஈடையானது என்று ஒன்றுமே இல்லை. நாம் செய்கின்ற தவறுகளுக்கு, நாம் செய்கின்ற குற்றங்களுக்கு இறை மன்னிப்பு மட்டும் கிடைத்து விட்டால் அது ஒன்றே இந்த உலகத்துடைய அத்தனை காரியங்களிலும் எல்லா விதமான நியமத்துகளிலும் மிகப்பெரிய நியமத்தாக அது அமையும். இறை மன்னிப்பு தான் மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு அவனிடத்திலே கேட்க வேண்டும். அவனாக சில நேரங்களிலே இறங்கி வந்து என்னிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்குகிறேன் என்று சொல்லுகிற போது கேட்குகின்ற அந்த முயற்சி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு தெரியாதா, நம்மை மன்னிக்க கூடாதா என்று இருந்துவிட்டு விடக்கூடாது. அவனிடத்திலே மன்னிப்பு கேட்குகின்ற வழக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நமக்கு முன்னே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பராத்துடைய இரவில் நீங்கள் அந்த அதிசயை கேட்டிருப்பீர்கள். முதல் வானத்திற்கு இறங்கி அல்லாஹ்தாலா தன் மீது மன்னிக்குகின்ற பொறுப்பினை சுமந்து கொண்டு அடியார்களை நோக்கி கேட்கிறான், இன்றைய தினம் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா, நான் அவர்கள் பாவங்களை மன்னிக்குகிறேன், என்னிடத்திலே ரிசுக்கை வேண்டுகிறவர்கள் இல்லையா, நான் அவர்களுக்கு ரிசுக் அளிக்கிறேன் என்று அல்லாஹ்வே இறங்கி வந்து கேட்டுகின்ற அந்த வாய்ப்புகள் எல்லாம் இது போன்ற மாதங்களில் தான் நமக்கு கிடைக்கின்றன. திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிற போது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், மனிதர்களுக்கு சொல்லிவிடுங்கள், என்னுடைய அடியார்களே, நீங்கள் உங்களுக்குள்ளே வரம்பு மீறி உங்களது நப்சுகளுக்கே நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்டதை எண்ணி லா தக்கனத்துவம் ரஹமத்தில்லா, அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்தை நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். நம்மையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? நாம் எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருக்கிறோம், நமக்கு கிடைக்குமா, மன்னிப்பு கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் எண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். இறைவனது ரஹமத்தை நீங்கள் அந்த ரஹமத்தின் மீது நிராசை கொண்டு விட வேண்டாம். இன்னல்லாஹ யாஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மிகவும் கிருபையுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒருபோதும் அது போன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதன் தவறு செய்கின்ற ஒரு மனிதனை பார்த்து இவனையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்று கூட நினைக்க கூடாது, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தவறு செய்கின்ற குற்றம் செய்கின்ற ஒரு மனிதனை பார்த்து இந்த மனிதனையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் சொன்னவனுடைய பாவத்தை மன்னிக்காமல் அல்லாஹு தஆலா யாரை பார்த்து சொன்னானோ அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன்னிப்பு என்பது இறைவனுடைய இலக்கணம். மனிதன் தவறு செய்ய வேண்டும், தவறு செய்வதை பார்த்து கொண்டிருக்கிற அல்லாஹ் அவனை மன்னிக்க வேண்டும், இவனிடத்திலிருந்து மன்னிப்பு கோருதல் ஏற்பட வேண்டும். இவன் இவனை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இறைமை என்கின்ற, அதாவது இலாக என்கின்ற அந்த தன்மைக்கு அது குறைவு ஏற்பட்டு போய்விடும். அந்த குறைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நிறைவானவன், எல்லா அம்சங்களிலும் நிறைவானவன், எல்லா அம்சங்களிலும் எல்லா குணங்களிலும் பூர்த்தியானவன், எனவேதான் அவன் மன்னிக்குகின்ற அந்த தன்மை மனிதனிடத்திலிருந்து அந்த கோருதல் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் வானத்தில் அவர்கள் ஒரு விஷயமாக அவர்கள் மேலோங்கி சென்றார்கள். அப்படி சென்ற போது சில காட்சிகளை இந்த பூமியிலே பார்க்கிறார்கள். அதில் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான், அது அவர்களுக்கு அவர்களுடைய கண்களுக்கு தென்படுகிறது. அந்த மனிதரை பார்த்த உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க இந்த மனிதன் இப்படி தவறு செய்கிறானே, இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறானே என்று நினைத்துக் கொண்டு மனம் வெதுங்கியவர்களாக யாழ்ல அவனை அழித்து விடு என்று சொல்லி விடுகிறார்கள். நெபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்துவிட்டால் அது கபூல் ஆகிவிடும், அதுக்கு மறுப்பு கிடையாது. அல்லாஹ் அந்த மனிதரை அழித்து விட்டான். திரும்ப அப்படியே போய்கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே ஒரு மனிதன் திருடிக் கொண்டிருக்கிறான், வேறொருவருடைய பொருளை திருடிக் கொண்டிருக்கிறான். இதை பார்த்தவர்கள் வேகம் அடைந்தவர்களாக இப்படியெல்லாம் தவறு செய்கிறார்களே, இப்படியெல்லாம் குற்றங்கள் புரிகிறார்களே என்று எண்ணி யாழ்ல இவனையும் அழித்துவிடு என்பதாக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அவனையும் அல்லாஹ்வால் அழித்து விட்டான். அதற்கு பிறமாக மீண்டும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது இதுபோன்று குற்ற காட்சிகளை பார்க்கிற போது யாழ்ல அவனை அழித்துவிடு என்று வாய் எடுக்கிறார்கள். சொல்வதற்காக வேண்டி, அவர்கள் சபிப்பதற்காக வேண்டி வாய் எடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியை நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டான். நபியை நிறுத்துங்கள், இப்படியே ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். என்னுடைய அடியார்கள் பாவம் செய்கிறவர்கள் தான். பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் செய்கின்ற பாவங்களை உணர்ந்து என்னிடத்திலே மன்னிப்பு வேண்டுகிற போது நான் மன்னிக்கக்கூடிய குணமுள்ளவனாக இருக்கிறேன், எனவே இதற்கு மேல் நீங்கள் யாருக்கும் அழிவைக்க வேண்டி பிரார்த்திக்க வேண்டாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொன்னான். செய்கின்ற தவறுகள் செய்கின்ற அந்த பக்குவம், தவறுகள் செய்கின்ற அந்த குணம் மனிதனுக்கு தான் இருக்கிறது. எனவே தவறு செய்து கொண்டே இருப்பான். ஹதீஸிலே வருகிற ஹதீஸ் குதிசியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த ஆதமுடைய மகனின் மீது மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னால் சபிப்பதற்குரிய வார்த்தையாக சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் பாவம் செய்கிறான், திரும்ப மன்னிப்பு கேட்கிறான், நான் அவனை மன்னித்து விடுகிறேன். திரும்பவும் பாவம் செய்கிறான், நான் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான், திரும்பவும் மன்னித்து விடுகிறேன். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் பாவங்களை விடுவதும் இல்லை, என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பதை விடுவதும் இல்லை, நான் அவனை மன்னிப்பதையும் விடுவதில்லை. எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கிற அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அஷ்ஹதுக்கும் யா மலாயிக்கத்தி, மலக்குமார்களை நீங்கள் சாட்சியாக இருங்கள், அவன் செய்கின்ற எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். மன்னிப்பு கேட்குகின்ற இயல்பு வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். கடந்த காலங்களில ரமலான் அல்லாத காலங்களில எத்தனையோ எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம், எத்தனையோ எத்தனையோ பாவங்களில் ஈடுபட்டிருப்போம். நமக்கே சில நேரங்களிலே நினைத்து பார்க்கிற போது வெக்கம் ஏற்பட்டு விடும். அப்படிப்பட்ட பாவங்களை ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாம் இதுபோன்ற மாதங்கள் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பாக வழங்கியிருக்கிறான் என்பதை நினைத்து, ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு ரமலானை அடைய செய்து நடந்துவிட்டு அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைத்து தந்திருக்கிறானே என்று நன்றி பெருக்கோடு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற வலமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வினாடி கூட ரமலானிலே வீணாக்கி விடக்கூடாது. மன்னிப்பு கேட்கின்ற மனிதனிடத்திலே வருத்தம் உண்டாக வேண்டும். அந்த நாம் செய்துவிட்டோம் என்று அந்த குற்ற உணர்வு ஏற்பட வேண்டும். சாதாரணமாக எல்லாத்தையும் செய்துவிட்டு நாம் அளவில் அல்லாவிடத்திலே மன்னிப்பித்து மன்னித்துக் கொள் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் மனதிலே திரும்பவும் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டு அவன் செய்கிற போது அவன் அல்லாஹ்வை பரிவாசம் செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று, தான் செய்துவிட்ட தவறுகளுக்காக வேண்டி வருந்த வேண்டும், கை செய்தமடைய வேண்டும், திரும்ப அதுபோன்ற பாவங்களில் ஈடுபட மாட்டோம் என்று உறுதி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி ஏற்படுகிற போதுதான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக ஹதீஸ்களை நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் சிறிய தந்தை ஹஸரத் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை உமது காலத்திலே கொடூரமாக கொன்று பழிதீர்த்து கொண்ட ராஷி என்று சொல்லுகிற அடிமை, அந்த செய்தி வரலாறு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அந்த வாஷி ஒரு நேரத்திலே தான் செய்த குற்றத்திற்காக வேண்டி மிகப்பெரிய பாவத்தை எல்லாம் செய்துவிட்டோம் என்று உணர்ந்து வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். அப்படி முடிவுக்கு வந்த பின்னால் அவர் இஸ்லாத்திலே இணைந்து விட வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார். இப்ப மனதில் ஒரு சந்தேகம், நாம் எவ்வளவு பெரிய மனிதரை கொன்று விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, மிகப்பெரிய மனிதர். அந்த மனிதரை கொன்றவர்கள் மட்டுமல்லாது கொடூரமாக அவர்கள் வயிற்றையெல்லாம் கிழித்து கொடையெல்லாம் வெளியில எடுத்து கண்டம் துண்டமாக பார்ப்பதற்கு மிக கொடூரமான முறையில் அவர்களை கொலை செய்தோமே, அல்லாஹ் நம்மளை எல்லாம் மன்னிப்பானா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்குமா என்ற ஏக்கம் ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்ட போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார், நான் இஸ்லாத்திலே இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நாடுகிறேன். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான், அந்த வசனம் தான் என்ன இஸ்லாத்திலே இணைய விடாமல் தடுக்கிறது என்று சொன்னார், என்று எழுதினார். என்ன வசனம் என்று சொன்னார், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், யார் அல்லாஹ்வை அல்லாஹுவோடு மற்ற கடவுள்களையும் இணைத்து யார் அழைக்கிறாரோ அவர் அதுபோல அல்லாஹுத்தால எந்த ஹக்குக்காக வேண்டி பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அது அல்லாமல் தவறான முறையிலே அநியாயமான முறையிலே கொலை செய்தவர், வலா எசுனோன அதாவது கொலை செய்யாதவர், வலா எசுனோன விபச்சாரம் செய்யாதவர், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டு. ஆசாமா, யார் இந்த காரியங்களை செய்கிறார்களோ அவர் அழிவை சந்திப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ராசி சொன்னார், இந்த மூன்று காரியத்தையுமே நான் செய்திருக்கிறேன், கொலை செய்திருக்கிறேன், விபச்சாரம் செய்திருக்கிறேன், இறைவன் அல்லாத வேறு கடவுள்களை வணங்கி இருக்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எனக்கு அல்லாஹ் எப்படி மன்னிப்பான், என்னை எப்படி மன்னிப்பான், அதனால் நான் இஸ்லாத்திலே வருவதால் என்ன பயன், எனவேதான் இந்த வசனம் என்னை இஸ்லாத்திலே வரவிடாமல் தடுக்கிறது என்று அந்த கடிதத்திலே குறிப்பிட்டார். அப்படி கடிதம் எழுதிய போது அல்லாஹ்வுத்தால அடுத்த வசனத்தை எழுதினான், யார் இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் செய்த பின்பும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி சாலிஹான் அமல்களை, நல்ல அமல்களை யார் செய்கிறாரோ அவர்கள் கடந்த காலங்களில் செய்துவிட்ட அத்தனை தவறுகளையும் தீமையான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுவான். மலை மலையை போன்று அவன் தவறு செய்திருந்தாலும் சரி, அவனுடைய பாவங்கள் குவிந்திருந்தாலும் சரியே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு அந்த தவறிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நல்ல அமல்களிலே யார் ஈடுபடுகிறாரோ அவருடைய குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி நன்மைகளாக மாற்றி விடுவான் என்று சொன்னபோது வாஷிக்கு திரும்பவும் ஒரு சந்தேகம். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து தபால் எழுதினார். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே ஒரு நிபந்தனை ஏற்படுத்தி இருக்கிறான். அதாவது பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அதற்கு பிறகு நல்ல காரியம் நல்ல அமல்களையும் செய்ய வேண்டும். நான் செய்த பாவத்தை நான் உணர்ந்து கொண்டேன், தவறை உணர்ந்து கொண்டேன், அந்த குற்ற செயலுக்காக வருந்துகிறேன். ஆனால் என்னத்தில் எந்த நன்மையான செயல்களும் இல்லையே, நன்மையான எந்த காரியங்களையும் நான் செய்யவில்லையே, அப்படி இருக்கிற போது எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்ன போது அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டினான், அல்லாஹின் மீது இணை வைக்குகின்ற குற்றத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அது அல்லாத எந்த குற்றங்களாக இருந்தாலும் சரி, இணை வைப்பை தவிர மற்ற அத்தனை குற்றங்களையும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கி வைத்தான். இதிலும் திருப்தி அடையாத ராஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப எழுதினார், கடிதம் எழுதினார். இதில் அல்லாஹ் தஆலா அவன் நாடியவர்களைத்தான் மன்னிப்பான் என்று சொல்லி இருக்கிறானே, அவன் நாடியவர்களில் நான் இருக்கின்றேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது, எனவே நான் எப்படி இஸ்லாத்தில் இணைய முடியும் என்று கேட்டபோது அதற்கு அடுத்து அல்லாஹ் அவசரத்தை இறக்கி வைத்தான். வரம்பு மீறிவிட்டு தங்களுக்கு தாங்களே குற்றம் அழைத்து வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே, ரஹமத்தில்லா அல்லாஹ் தஆலாவுடைய அருளை நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ்யா, அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் வசனத்தை அழைக்க வைத்தான். இதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய, அதாவது இதன் மீது திருப்தி கொண்டவராக ரசூலுல்லாஹ் அவர்களே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று ஹதீஸிலே நாம் காணுகிறோம். எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் சரியே, அந்த குற்றங்களை உணர வேண்டும். முதலில் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், குற்றம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். உணர்ந்த பிறகு வருந்த வேண்டும். வருந்திய பின்னால் திரும்ப இதை செய்ய மாட்டேன் என்று உறுதிப்பாட்டோடு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி தேடினால் எத்தகைய பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதம் அலி சலாது இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தடுத்த அந்த கனியை உண்ட காரணத்தினால் அல்லாஹு தஆலாவால் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அவர்கள் செய்தது போன்று அவர்கள் அடைந்தது போன்று ஒரு துன்பத்தை அவர்களது பிச்சலங்கள் அடையக்கூடாது என்பதற்காக வேண்டி யா அல்லாஹ் என்னுடைய மக்களின் மீது நீ கருணை காட்டு, என்னுடைய மக்களின் மீது இரக்கம் கொள் என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னான், நாதனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற போது அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னாலேயே என்னை படைத்த பிறகு என்னின் மீது ஷைத்தானை நீ சாட்டி விட்டாய், இபிலீஸை சாட்டி விட்டாய். இபிலீஸ் என்ற ஒரு நபர் இல்லை என்று சொன்னால் வழிகட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பாவம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. நீ என்னையும் படைத்தாய், இதற்கு பிறகு என்னின் மீது ஷைத்தானையும் சாட்டி விட்டாய். அப்படி சாட்டி விட்ட காரணத்தினால் அவர்களிடத்திலிருந்து என்னை தடுத்துக் கொள்வதற்குரிய சக்தி என்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் அப்படித்தான். ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் அவனிடத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த சக்தியும் என்னிடத்திலே இல்லை. அப்படி இருக்கிற போது நான் தவறிழைத்து விட்டேன், இதுபோல என்னுடைய பிச்சலங்கள் என்னுடைய பிச்சலங்கள் என்னிடத்திலிருந்து என்னை போன்று ஆகிவிடக் கூடாது, எனவே அவர்களுக்காக வேண்டி நீ உதவி செய் என்பதாக கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், ஆதமே நான் ஷைத்தானை மனிதன் மீது சாட்டி விட்டாலும் அந்த ஷைத்தானுக்கு எதிராக ஒவ்வொரு மனிதருக்கும் நான் என்னுடைய மலக்குமார்களை சாட்டாமல் இருந்ததில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தை பிறந்த உடனேயே சைத்தான் அங்கே வந்து விடுவான். அவனுக்கென்று அந்த குழந்தைக்கென்றே சாத்தப்பட்டு சைத்தான் அங்கே வந்து விடுவான். அதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், வந்த உடனே அவனுடைய கையை அந்த குழந்தையின் மீது அவன் பிரயோகிப்பான். அப்படி ஒரு கிள்ளு கிள்ளி விடுகிற போதுதான் அது அழுகிறது. அழுகிற அந்த குழந்தை வேற எந்த காரணத்தினாலும் அழவில்லை, சைத்தானின் தீண்டுதலால் தான் அழுகிறது. அந்த சைத்தானுடைய தீண்டுதல் அதிகம் அதிகம் அந்த குழந்தையின் மீது பாதிப்பு உண்டாகக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனேயே பாங்கு சொல்ல சொன்னார்கள். நம்ம ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு பாங்கு சொல்றோம். பிறந்த மாத்திரத்திலேயே பாங்கு சொல்லப்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய சைத்தான் பாங்கு சப்தத்தை கேட்ட உடனே அங்கிருந்து விரண்டு ஓடி விடுவார். அந்த சில கணம் அவனுடைய தீண்டுதல் பிறந்த உடனேயே ஏற்படுகிற அந்த தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இல்லாமல் போய்விடும். ஹதீஸிலே வருகிறது, எந்த குழந்தை பிறந்தாலும் சைத்தானுடைய தீண்டுதலும் அந்த குழந்தைக்கு இருக்கிறது, மலக்குமார்களின் தீண்டுதலும் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் மீதும் மலக்கு சாட்டப்பட்டிருப்பார். அதை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் காட்டுகிறான், நானும் மனிதன் எப்படி விட்டுவிடவில்லை, சைத்தானை சாட்டி இருக்கிற நான் அதே ஒரு போன்று நன்மைகளை ஏவக்கூடிய நன்மைகளை உணர்த்தக்கூடிய ஒரு மலக்கையும் நான் அவன் மீது சாட்டியிருக்கிறேன், இது போதாதா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் இது போதாது, இன்னும் அதிகப்படுத்து, இன்னும் எதையாவது செய். அப்ப அல்லாஹ் சொன்னான், இதற்கு மேலும் நான் செய்வதாக இருந்தால், ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு பத்து மடங்கு கூலியை நான் கொடுக்கிறேன். இவ்வளவு சைத்தானுடைய இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தும் இவ்வளவு முயற்சிகள் இருந்தும் அவன் விடுபட்டு ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு பத்து மடங்கு அதை விட அதிகமாக அவனுக்கு நான் கூலி கொடுக்கிறேன். ஆனால் ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறுக்கு பகரமாக ஒரே ஒரு குற்றத்தை தான் அவன் மீது நான் எழுதுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார்கள், மனிதனுடைய நன்மையை தீமை எழுதக்கூடிய மலக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு இருக்கிறார்கள், இவர் நன்மைகள் எழுதுவார், இடதுபுறத்தில் இருப்பவர் தீமை எழுதுவார். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்குக்கு அதிகாரி யார் என்று சொன்னால் வலதுபுறத்தில் இருக்கிற மலக்கு தான். எனவே ஒரு மனிதன் நன்மையான காரியத்தை செய்கிற போது வலதுபுறத்தில் இருக்கிற அந்த மலக்கு அந்த நன்மைக்கு பகரமாக பத்து மடங்கு அல்லது அதை விட அதிகமாக அவர் எழுதி விடுவார். ஆனால் ஒரு தீமையை செய்கிற போது இடதுபுறத்தில் இருக்கிற மலக்கு எழுதுவதற்காக முற்படுகிற போது வலதுபுறத்தில் இருக்கிற மலக்கு சொல்வார், இப்போது எழுதாதே, கொஞ்சம் பொறுமையாக இரு, அவன் செய்த குற்றத்திற்காக வருந்துகிறானா, பாவம் பண்ணி தேடுகிறானா அல்லது வேறொரு நன்மை அதற்கு பகரமாக செய்கிறானா என்று எதிர்பார்க்கலாம் என்று அவர் அவரை அமர்த்துவார். கிட்டத்தட்ட ஆறு சாத் என்று சொல்லப்படுகிற ஹதீஸிலே, ஆறு சாத் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை, ஆறு நேரங்கள் கடந்த பின்பு அதற்கு பிறகு பார்ப்பார்கள் அவனத்திலே அதுவரையிலும் எந்த நன்மையும் ஏற்படவில்லை, அதுவரையிலும் எந்த பாவ மன்னிப்பு கோருதலும் உண்டாகவில்லை என்று சொல்லுகிற போதுதான் செய்த தவறுக்கு ஒரே ஒரு குற்றத்தை எழுதுவார் என்று ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு கருணை நம்மின் மீது அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான், மனிதன் செய்கின்ற நன்மைகளுக்கு பத்து மடங்கு நான் நன்மையை தருகிறேன், அவன் செய்கின்ற தவறுகளில் ஒரே ஒரு தவறைத்தான் எழுதுவேன், நாடினால் அதையும் நான் அழித்து விடுவேன், இது போதாதா என்று கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், போதாது யார சுழல்லா, ஜிதினி இன்னும் அதிகப்படுத்து. அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், தௌபத்து மக்பூலத்துன் மாதாமத்தி ரூஹு ஃபீ ஜஸதி. யா அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான் ஆதமை பார்த்து, ஆதமே மனிதனுடைய உடல் அவனுடைய உயிர் உடலிலே இருக்குகின்ற நேரம் வரையிலும் நான் அவனை மன்னிப்பேன். அவன் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். உடலை விட்டு உயிர் பிரிகின்ற அந்த நேரம் வரையிலும் அவன் செய்த குற்றங்களுக்காக அவன் வருந்துகிற போது மன்னிப்பு கேட்கிற போது நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி, இன்னும் நீ நிறைவடையவில்லையா என்று சொன்னபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்து என்று கேட்டார்கள். இன்னும் அதிகப்படுத்தி என்று கேட்டபோதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொன்னான், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், யார் தங்களுடைய ஆத்மாக்களின் மீது வரம்பு கடந்து தவறு செய்து விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது அருளின் மீது நிராசை அடைந்து விட வேண்டாம். சதாவும் மன்னிக்குகின்ற மனப்பான்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை நீங்க தெளிவுபடுத்தி காட்டினார். மனிதர்கள் உணர வேண்டும், நாம் யாருடைய அடிமைகள். அல்லாஹ் நம்மை படித்து இவ்வளவு தூரம் நமக்கு இவ்வளவு செல்வாக்கை வழங்கியிருக்கிறானே, இவ்வளவு நன்மைகளை நமக்கு வழங்கியிருக்கிறானே, நாம் எதிர்பார்க்கவில்லை, நாம் கேட்கவில்லை, கேட்காமலே எத்தனை எத்தனை நியமத்துகளை வழங்கியிருக்கிறானே, அவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோமே. சதாவும் கொஞ்சம் எண்ணி பார்த்து அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்ராஹிம் அஜம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் முன்பு கூட அந்த வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். பல்க் என்கின்ற அந்த நாட்டினுடைய அரசபையை திறந்து விட்டு ஒரு வே, அதாவது அந்த காலத்திலே சொல்வார்களே, பித்து பிடித்தவரை போல ஃபக்கீர், மிகப்பெரிய ஏழையாக தன்னை, அதாவது சுகுது ஜாஹித் என்று சொல்வார்கள், எல்லாத்தையுமே உலகத்துடைய எல்லா இன்பங்களையும் விட்டுவிட்டு போர்த்துவதற்கு ஒரு கம்பளி ஆடையை மட்டும் மேலே போர்த்தி கொண்டு வெளியேறினார்கள். மிகப்பெரிய மாளிகை, அரச மாளிகையில் இருந்து இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும்பதற்காக வேண்டி அத்தனை சுகங்களையும் தியாகம் செய்துவிட்டு வெளியேறி இப்படியே சுற்றி கொண்டு வருகிறார்கள். ஒரு காட்டு வழியாக வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய சில காவலாளிகள், வேறு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள், இவர் யாரோ திருடரோ என்பதாக எண்ணிக்கொண்டு அவரை பிடித்து கைது செய்து விட்டு அரசிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். ஏதோ இந்த மனிதர் இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார், பார்ப்பதற்கு சந்தேகமாக இருக்கிறது, எனவே நாங்கள் இவரை கைது செய்து கொண்டு வந்தோம் என்று அரசரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அரசர் இப்ராஹிம் அலி அதிகம் அவரிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார். என்ன, நீங்க திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதே, நீங்கள் திருடினீர்களா என்று கேட்கிறார். இப்ராஹிம் அலி சொன்னார்கள், நான் திருடன் தான் என்று சொன்னார்கள். என்ன திருடினீர்கள் என்று கேட்டார் அரசர். ஹதீஸில் வருகிறது, திருடர்களிலே மிகப்பெரிய மகா திருடன் யார் என்று சொன்னால், தொழுகையிலே திருடுபவன் தான். தொழுகையை சரியாக பூர்த்தி செய்யாமல், ருக்கோ சுஜூதுகளை சரியாக செய்யாமல் அவசர அவசரமாக தொழுகிறானே, இவன் தான் மகா திருடன். தொழுகையிலே திருகின்ற திருடன் தான் மகா திருடன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த ஹதீஸை அங்கே நினைவுபடுத்தி, அதுபோன்று நான் நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன், நிறைய நான் தொழுகையிலே திருடி இருக்கிறேன், எனவே நான் திருடன் தான் என்று சொன்னார்கள். ஆஹா, இவர் பெரிய ஞானி போன்றிருக்கிறது என்று அரசர் விளங்கிக் கொண்டார். பரவாயில்ல, நல்ல மனிதராக இருக்கிறார், தெரியாதனமாக இவரை கைது செய்து கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அரசர் சொன்னார், நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை நான் விட்டுவிட்டேன், நான் மறந்து விட்டேன், மன்னித்து விட்டேன், நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், என்னுடைய பக்கத்திலே தங்கியிருங்கள், அரண்மனையிலே தங்கியிருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சௌகரியங்களையும் நான் செய்து தருகிறேன், உங்களுடைய நண்பனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பனாக என்னை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று அரசர் கேட்டார். உடனே இப்ராஹிம் அலிஹம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு, நீங்கள் சொன்னது போல உங்களுக்கு நான் நண்பனாக இருக்கிறேன், உங்களை அரண்மனையில் தங்கி விடுகிறேன், ஆனால் நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டால், வேட்டைக்காக வேண்டி ஏதோ ஒரு காரியத்துக்காக வேண்டி வெளியேறிவிட்டால், உங்களது மனைவியிடத்திலே நான் தவறாக நடந்து கொண்டேன் என்று சொன்னால், உங்களது மனைவியுடைய கையை நான் பிடித்து விட்டேன் என்று சொன்னால், என்னை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். உடனே அரசருக்கு கோபம் வந்துவிட்டது, என்னடா இது, ஜாஹிதை போன்றிருக்கிறார், துறவியை போன்றிருக்கிறார், ஆனால் பொய்யான துறவியாக இருக்கிறாரே, இவரா வணக்கசாலி, முதல்ல பேசினதுக்கு இப்ப பேசுறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதே, அது எப்படி இவர் என்னுடைய மனைவியுடைய கையை பிடிப்பார் என்று ஆத்திரம் அடைந்த அரசர், அவரை பிடித்து கட்டுங்கள், அவருக்கு சவுக்கடி கொடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். நல்லவனை போன நடித்துக் கொண்டு எப்படி பேசுகிறார் பாருங்கள் என்று சொல்லி காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார். அவரை பிடித்து கட்டுங்கள், சவுக்கால் அவரை அடியுங்கள் என்று சொன்ன போது இப்ராஹிம் அலிஹம் அவர்கள் சொன்னார்கள், அரசரே சற்று பொறுங்கள், நான் உங்களுடைய நட்பு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள், உங்களை நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள், அதற்கு பிறகு நான் உங்களது மனைவி அவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டால் என்ன செய்வீர்கள் என்றுதான் கேட்டேன், தவறாக நடக்கவில்லை, தவறாக நடப்பதற்கு முயற்சிக்கவில்லை, அந்த எண்ணமும் நான் கொள்ளவில்லை, ஆனால் கேட்டவுடனே எப்போதும் ஆத்திரப்பட்டு விட்டீர்கள், தண்டனையை நிர்ணயம் செய்து விட்டீர்கள், தண்டனைக்குரியவன் என்பதாக என்னை ஒதுக்கிவிட்டீர்கள், ஆனால் காலம் முழுவதும் என்னுடைய நண்பனாக இருக்கிறேன், என்னுடைய அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்து கொண்டுதான் இருக்கிறேன், அவன் செய்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் நான் ஏவலாக ஏவல்களுக்கும் நான் வழிபடாமல் நடந்திருக்கிறேன். எத்தனை எத்தனையோ விஷயங்களிலே அவனுக்கு கட்டுப்படாமல் நடந்திருக்கிறேன், குற்றங்களை செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய ரஹமான், என்னுடைய அன்பன், என்னுடைய நண்பன் என்னை இதுவரையிலும் தண்டிக்கவே இல்லை. என்னை இதுவரையிலும் என்னுடைய குற்றத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை. என்னுடைய குற்றத்தை அவன் வெளிமக்களுக்கு சொல்லவில்லை, பகிரங்கப்படுத்தவில்லை. அத்தனை மறைத்தவனாகவே இருக்கிறான். அவனை நான் நண்பனாக்கி கொள்ளவா, உங்களை நான் நண்பனாக்கி கொள்ளவா என்று அரசரை பார்த்து கேட்டார். அரசர் வாய்ப்பு விட்டார், அவரை வெளியிலே அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எத்தனை எத்தனையோ தவறுகளை மறைவாகவும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் எவ்வளவு எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை தண்டித்திருக்கிறானா இதுவரையிலும்? இறைவனுடைய தண்டனை நமக்கு இதுவரையிலும் வந்திருக்கிறதா, அல்லது அதை வெளிப்படுத்தி நம்மை கேவலப்படுத்தி இருக்கிறானா, நம்மை துன்புறுத்தி இருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், அல்லாஹ் நியமத்துகளை செய்து கொண்டே இருக்கிறான். சில மனிதர்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும், இந்த மனுஷனுக்கெல்லாம் அல்லாஹ் அவ்வளவு சொத்து சுகத்தை கொடுத்திருக்கானே, நம்ம ஆச்சரியப்படுகிறோம். இவ்வளவு பெரிய அது அந்தஸ்தை வழங்கி இருக்கிறானே, இவ்வளவு தவறு செய்கிறானே, அவர் தவறு செய்வதற்குத்தானே கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். இறைவனை பண்பப்படித்தான் யாரின் மீது நியமத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ, அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவர்கள் நியமத்தை அல்லாஹ் தடுத்து நிறுத்துவதில்லை. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு மனம் விரிவானவன், விசாலமான உள்ளமுடையவன். அவனை பற்றி நாம் விளங்க வேண்டும். அதனாலே நாம் செய்கின்ற குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் இடத்திலே பாவமன்னிப்பு கேட்குகிற அந்த வல்லமையை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு என்பதை நினைத்துக் கொண்டு சதாவுடைய காலடியிலே கிடந்து அவனிடத்திலே மன்னிப்பு கேட்குகின்ற பன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு நீ அதை கூட இதை கூட என்று நாம் கேட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டு மன்னிப்பை மட்டும் வழங்கவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் நாம் மனிதேற்றம் அடையவே முடியாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அனைத்தையும் விட மிக மேலானது, விசாலமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட மனம் வருந்துகின்ற வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்குகின்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கருள்வானாக. நாம் செய்த அத்தனை குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி சாலிஹான கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்தோடு கூட